إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الكلام كلام الله، وخير الهدى هدى محمد صلى الله عليه وعلى آله وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فيا أيها الناس اتقوا الله جل وعلا. أو فو لي جون، خني الله سبحانه وتعالى. قال الشيخ رحمه الله تعالى: فإذا عرفت أن الله خلقك لعبادته فاعلم أن العبادة لا تسمى عبادة إلا مع التوحيد، كما أن الصلاة لا تسمى صلاة إلا مع الطهارة. فإذا دخل الشرك في العبادة فسدت، كالحدث إذا دخل في الطهارة. Donc Cheikh nous dit qu'Allah lui fasse miséricorde. Maintenant que tu sais qu'Allah t'a créé pour que tu l'adores, sache que l'adoration n'est digne de ce nom que si elle est accompagnée du tawhid, de l'unicité d'Allah. De même que la prière n'est digne de ce nom qu'avec la purification. Wa huna barakallahu fikum idha arafta قال الشيخ فإذا عرفت أن الله خلقك لعبادته. Donc Cheikh nous dit: maintenant que tu sais qu'Allah t'a créé pour que tu l'adores. أي إذا عرفت من هذه الآية ألا وهي وما خلقت الجن والإنس إلا ليعبدون، وأنت من الإنس داخل في هذه الآية، وعرفت كذلك أن الله جل وعلا ما خلقك عبثة، وعبادة الله سبحانه هو المقصود من خلقنا. الله يقول وما خلقت الجن والإنس إلا ليعبدون. Donc ici, Cheikh, il nous dit, maintenant que tu sais qu'Allah t'a créé pour que tu l'adores, c'est-à-dire, si tu sais, en te basant sur le verset qui est le sens, je n'ai créé les djinns et les hommes que pour qu'ils m'adorent. Lorsque tu as pris connaissance de ce verset qui nous a précédé, alors tu sais maintenant qu'Allah Jalla wa Ala t'a créé pour que tu l'adores. Et en sachant aussi que tu comptes parmi les hommes dans ce verset, tu sais aussi qu'Allah Jalla wa Ala ne t'a pas créé en vain, pour rien. Car l'adoration d'Allah, Jalla wa Ala, le fait d'adorer Allah, unifier Allah, c'est pour cela que nous avons été créés. La création, Allah a créé la création, les hommes, les djinns, pour un but bien précis qui est l'adoration d'Allah, tabaraka wa ta'ala. Fa'alam أن العبادة لا تسمى عبادة إلا مع التوحيد. Sache que l'adoration n'est pas nommée adoration que si elle est accompagnée de l'unicité tawhid. فَلَا بُدَّ مِنَ التَّوْحِيدِ يعني معنى هنا الله جل وعلا لا يقبل من العباد الطاعات والعبادات والقربات إلا بثلاثة شروط. الشرط الأول الإيمان. الإيمان فلا بد من التوحيد. الشرط الثاني الإخلاص فلا بد من الإخلاص. الشرط الثالث المتابعة لرسول الله عليه الصلاة والسلام لا بد من المتابعة لهذا الرسول عليه الصلاة والسلام. Donc, sache que l'adoration n'est pas nommée adoration que si elle est accompagnée d'une cité. Car il faut avoir l'unicité d'Allah, il faut unifier Allah. C'est-à-dire que Allah Jalla wa Ala n'accepte pas les actes d'adoration, les actes d'obéissance, les actes de rapprochement vers lui, tabaraka wa ta'ala, excepté si la personne vient avec trois conditions. La première condition, la foi, tawhid, lorsque tu rentres dans l'islam, l'iman, il faut tawhid pour qu'Allah accepte de toi. La deuxième condition, la sincérité, que tu sois sincère dans l'œuvre pour Allah. Troisième condition, suivre le prophète alayhi salat wa salam, adorer Allah comme a adoré le prophète alayhi salat wa salam, son Seigneur. Donc il faut ces trois conditions. Il y en a un شرط أول ألا وهو الإيمان العبد عندما يريد أن يدخل في الإسلام يقول أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله كلمات التوحيد. Donc le serviteur, dans la première condition, comme on a dit, lorsqu'il veut rentrer dans l'islam, il atteste la parole d'unicité, qui est nul en droit, ne mérite l'adoration si ce n'est Allah. Et que Mohammed est le messager d'Allah. Donc, il faut cela. وَشَرْتُ الثَّانِي أَن تَكُونَ خَالِصَ لِوَجْهِ اللَّهِ لَيْسَ فِيهَا الشِّرْكِ فَإِنْ خَالَطَهَا الشِّرْكٌ بَطَلَتْ مِثْلُ الطَّهَارَةِ إِذَا خَالَطَهَا حَدَثْ بَطَلَتْ كذلك إذا عبدت الله جل وعلا ثم أشركت به بطرت عبادتك. Ici donc, la condition qui suit, la deuxième, qui est le fait d'être sincère pour Allah. La sincérité, la personne doit effectuer l'adoration de façon exclusive pour le visage d'Allah, la face d'Allah, tabaraka wa ta'ala, sans être entachée par l'association shirk. Sinon, elle sera annulée. Exemple, l'état de l'impureté, d'impureté, annule les ablutions de la même façon que l'association annule l'adoration. Wa ash-shartu thalith al-mutaba'a li Rasulillah alayhi salat wa salam. Fa ayyu 'ibadah lam ya'ti biha ar-rasul alayhi salat wa salam fa innaha batila li'annaha bid'ah. ولهذا يقول النبي صلى الله عليه وسلم من عمل عملا ليس عليه أمرنا فهو رد. Et donc la troisième condition, il faut que l'œuvre, l'adoration soit conforme à la sunna du prophète عليه الصلاة والسلام. Toute adoration non conforme à ses enseignements, c'est-à-dire du prophète alayhi salatu wassalam, est vaine et annulée. Car ceci sinon est de l'innovation. Et le prophète alayhi salatu wassalam dit à ce sujet, bien quiconque accomplit un acte qui n'est pas conforme à notre religion verra son acte rejeté. Dans une version, quiconque introduit dans notre religion ce qui lui est étranger verra son acte rejeté. Deux hadiths du prophète alayhi salat wa salam. Donc, ayyuh al-ikhwa, al-ibadatu haqqun mahdun lillahi jalla jalalu. Wa haqiqatu al-ibadah, كما قال شيخ الإسلام ابن تيمية رحمه الله تعالى اسم جامع لكل ما يحبه الله ويرضى من الأعمال والأقوال الظاهرة والباطنة. Donc ici l'adoration d'Allah Jalla wa Ala est un droit d'Allah qui doit se faire purement pour lui tabaraka wa ta'ala, exclusivement pour lui Jalla Jalalu. L'adoration, c'est quoi? Comme l'a défini Cheikh l'Islam Ibn Taymiyyah rahimahullah, l'adoration est un nom qui regroupe tout ce qu'Allah aime et agrée parmi les œuvres, les paroles apparentes et cachées. Wa huna kadhalika Cheikh يأتي بالمثال يقول كالحدث إذا دخل في الطهارة. Et Cheikh nous donne l'exemple que la personne est en état de pureté et il est tombé dans une chose qui a annulé les ablutions comme cela. À savoir qu'Allah Jalla wa Ala n'accepte pas la prière d'une personne qui est en état d'impureté, qui n'est pas en état de pureté. Comme cela, Allah Jalla wa Ala n'accepte pas l'adoration de la personne s'il y a shirk, le polythéisme. As'al Allah Jalla Jalalu bi asma'ihi al-husna wa sifatihi al-ula أن يرزقنا وإياكم العلم النافع والعمل الصالح. الله أسأل علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. أسأل الله سبحانه وتعالى أن يجعلني وإياكم من هداة المهتدين ومن عباده الصالحين ولا الضالين ولا مضلين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ولا حول ولا قوة إلا بالله. سبحانك اللهم بحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك.